உலகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் துணைத் தலைவர் திருமதி கவிஞர் ஜி மஞ்சுளா அவர்கள் மக்கள் பார்வையில் முகநூல் கவிதைகள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி நர்மதா அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் அம்மா.
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் கவிஞர் மஞ்சுளா. கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக நான் கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன். நான் வந்து மதுரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய துணைத் தலைவராக, அதே போல மதுரை உலகத் தமிழ் சங்கத்தில் இதற்கு முன்னாடி ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால நான் உறுப்பினராக இருந்தேன். தொடர்ந்து கவிதைகள் எழுதி கொண்டு வருகிறேன். நான் மதுரையில தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே, நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே மதுரையில தான். மதுரை தான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ்.
உங்களுடைய கவிதையின் தொடக்கம் எப்படி ஏற்பட்டது அம்மா?
என்னுடைய கவிதையினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது என்னுடைய பள்ளி காலத்திலேயே ஆரம்பமாயிடுச்சு. நான் வந்து விளையாட்டா தான் நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன். அப்படி எழுத ஆரம்பிக்கிறப்போ எனக்கு ஒரு உறுதியா இருந்தது என்னன்னா, முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, எங்க பள்ளிக்காலத்துல எனக்கு தமிழாசிரியர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறப்போ ஒரு மரத்தை பத்தி எழுதி சொன்னாங்க. அதை எழுதி நான் ஆசிரியர்கிட்ட பாராட்டுவாங்களே, அந்த பாராட்டு தான் எனக்கு மிக உற்சாகமாக ஒரு விடுதலை கொடுத்துச்சு. தொடர்ந்து எழுதணும்.
நீங்க சிறு வயதுல எழுதும் போது ஒரு கவிதை எழுதிருக்கீங்க, முதல் கவிதைன்னு ஞாபகம் இருக்காமே?
ஞாபகம். அதாவது நான் வந்து 10th படிச்சுட்டு இருக்கிற அந்த நேரம், அப்போது என் மனசுக்குள்ள திடீர்னு ஒரு சில வார்த்தைகள் தோணுச்சு. அப்ப என்னடா அது, இது கவிதை மாதிரியே இருக்குதே, நம்ம எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என் மனசுல தோணுன கவிதையை வந்து நான் புத்தகத்துல பதிவு நோட்ல பதிவு பண்ணேன். அந்த கவிதை தான் இன்பம் கோடி அப்படிங்கிற தலைப்புல நான் எழுதுன கவிதை. அந்த கவிதையை நான் இப்ப வாசிக்கிறேன். பூ மழை பொழிய பொன்மேகம் தவழ, குயில்களே பூவி வாருங்கள், குயில்கள் பூவ கேட்டு நான் மகிழ, மேகமே திரளுங்கள், மேகம் திரள வியந்து நான் நிற்க, மயில்களே நடனமாடுங்கள், மயில்கள் ஆட பார்த்து நான் மகிழ, இசைகளே இசையுங்கள், இசைகள் இசைக்க அதில் நான் மயங்க, இன்பமே கோடிகள். இதுதான் நான் முதல்ல எழுதின, என் மனதுல நான் சிறு வயதுல தொடங்கின கவிதை.
இந்த கவிதையை நீங்க வந்து வெளியீடு செய்யல?
இந்த கவிதையை நான் வெளியீடு எல்லாம் பண்ணல, இது எனக்காக நான் எழுதி நான் நோட்ல பதிவு பண்ணிக்கிட்ட கவிதை.
அழகாக இருக்கே, சிறு வயதாக இருந்தாலும் அழகாக எழுதியிருக்கீங்க. அப்பவே உங்க மனசுல வந்து அழகான நினைவுகளும் அழகான அந்த தமிழோட களஞ்சியமும் வந்து ஏற்பட்டிருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க, சொல்லும் போதே கேட்கறதுக்கே கொஞ்சம் இனிமையாக இருக்கிறது.
ரொம்ப நன்றி.
நீங்க சிறு வயதுல எழுதின கவிதைகள் வந்து எவ்வளவு மேம் எழுதியிருக்கீங்க?
கிட்டத்தட்ட ஒரு 200 கவிதைகளுக்காவது நான் எழுதியிருக்கேன். ஆனா எதுவுமே நான் வெளியிடல, எல்லாமே நோட்டுல நான் பதிவு பண்ணி அப்படியே வச்சுட்டது தான். ஏன்னா இது கவிதையா என்னன்றத வந்து வெளிப்படுத்துறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே எனக்கு கிடைக்கல. நானா எழுதி நானாவே பதிவு பண்ணி வீட்டில் வச்சிருந்தது தான் இது வரைக்கும். நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெளியில கொண்டு போறதுக்கான கவிதைகள் இது இருக்குமா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருந்துச்சு, ரொம்ப சந்தேகமா இருந்தது. ஆனா இதை வந்து சில பேர்கிட்ட நான் காமிக்கிறப்ப அமைப்புகள் ரீதியா போய், சில பேர் ஏன்னா தமிழ் ஆர்வலர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போய் காமிச்சேன். இந்த மாதிரி நீங்க எழுதி நீங்க இப்ப பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க, ஆனா இதை விட நீங்க இன்னும் மொழியை செழுமைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க பத்திரிகைகள் நிறைய படிக்கணும், இன்னும் சமுதாய ரீதியாக சிந்தனை பண்ணி நீங்க சமுதாயத்தை நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீங்க வந்து எழுதலாம். ஏன்னா இது வந்து நீங்க சொந்தமா எழுதியிருக்கீங்க, இதுக்கே பாராட்டுறோம் நாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மொழி உங்களுக்கு நல்ல அருமையா கைவசம் வந்துகிட்டே இருக்கு. அதனால நீங்க தொடர்ந்து எழுதுங்க, முயற்சி பண்ணுங்க. அதை வெளியே கொண்டு வரணும்னா நீங்க பத்திரிகைகளை தொடர்ந்து வாசிக்கணும். அந்த கவிதைகளை வாசிச்சு, ஏன்னா நீங்க சமூகத்துல நோக்கி யாரு எழுதுறாங்க அப்படிங்கறத கவனிச்சு பார்த்து எழுதுங்க அப்படின்னு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க. அப்போதான் நான் அடுத்த கட்டத்துக்கான ஒரு நகர்வை வந்து நான் முன் வச்சேன்.
உங்களுடைய கவிதைகள்ல முதல்ல வெளிவந்த கவிதைகள் பற்றி சொல்லுங்க.
என்னுடைய முதல் தொகுப்பு வந்து இது தேநீர் காலம் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு வந்து நான் 2006 போட்டேன். கீற்று வெளியீட்டகம் அப்படிங்கிற ஒரு பதிப்பகம் வந்து போட்டாங்க. அதுதான் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு. அதுக்கு வந்து எனக்கு அணிந்துரை கொடுத்தது வந்து என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா இறையன்பு அவர்கள் தான் எனக்கு வந்து ஒரு அணிந்துரை கொடுத்துருந்தாரு. அதே போல மதுரையில திருநகர்ல வாசகர் வட்ட தலைவராக இருந்த கவிஞர் செல்லா அவங்களும் எனக்கு இந்த தொகுப்புக்கு வந்து அணிந்துரை கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 2 அணிந்துரையுமே வந்து எனக்கு வந்து ஒரு அடுத்தடுத்த தொகுப்பு போடுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எனக்கு ஊக்கத்தை கொடுத்தது அந்த இரண்டு அணிந்துரைகள் தான்.
நீங்க வெளியிட செஞ்ச கவிதைகள் புத்தகங்கள் வந்து சுமார் எவ்வளவு புத்தகங்கள் இருக்குமா?
இதுவரைக்கும் என்னுடைய தொகுப்பு வந்து 6 தொகுப்பு வெளிவந்திருக்கு. முதல் தொகுப்பு இது தேவிர் காலம், இரண்டாவது தொகுப்பு தீமிதி, மூன்றாவது தொகுப்பு வந்து மொழியின் கதவு, அது 2011 வெளியிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மழை அப்படிங்கிறது வந்து சென்னையில வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் அவங்களுடைய படி வெளியிடுற வழியாக நான் வந்து கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஒரு பொத்தல் குடையும் சில போதி மரங்களும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய 5வது தொகுப்பு, அது வந்து வாசகசாலை பதிப்பகம் வந்து வெளியிட்டாங்க, மதுரையில தான் அதனுடைய விழா நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அடுத்த தொகுப்பு வந்து வாகை மரத்தின் அடியில் ஒரு கொற்றவை என்பது என்னுடைய 6வது தொகுப்பு. இந்த தொகுப்பு வந்து மதுரையில வந்து கடல் பதிப்பகம் விஜய் மகேந்திரன் அப்படிங்கிறவர் தொடங்கினாரு. அப்போ தொடங்கின அந்த நேரத்தில் தான் என்னுடைய புத்தகத்தையும் கொண்டு வந்தார் அவர். அவர் மூலியமா இந்த கடல் பதிப்பகம் வழியாக இந்த புத்தகம் வெளிவந்துச்சு. இந்த வாகை மரத்தினடியில் ஒரு கொற்றவை வந்து பல பாசங்களால் பாராட்டப்பட்ட ஒரு தொகுதி இது.
உங்களுடைய கவிதைகள் வந்து இலக்கணம், இலக்கியம், வார்த்தைகள் பயன்படுத்தி நீங்கள் வந்து கவிதை எழுதியிருக்கீங்களா?
நான் வந்து இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு இலக்கணம்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா கவிதைக்கு வந்து இலக்கணம் தேவையா அப்படிங்கிற ஒரு இப்போ நவீன காலத்து கவிதை நவீன கவிதைகளில் வந்து இலக்கணம் தேவையான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் மரபில் எழுதுறவங்கெல்லாம் வந்து இலக்கணம் தவறாமல் வரிசைப்படுத்தி அவங்க எழுதுவாங்க. ஆனால் இப்போ நவீன உலகத்தில் உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கவிதையை நம்ம கொடுக்கணும்னா இலக்கண வரையறைகளுக்குள்ளே நாம் வந்து கவிதையை கொண்டு போக முடியாது. நம்மளுடைய பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தற்செயலாக சில சம்பவம் திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது, உடனே நம்ம உடனே ஒரு மின்னல் வெட்டும். அப்போ அந்த மின்னல் வெட்டும் பொழுது நம்ம அந்த நேரத்தில் வந்து இலக்கணத்தை நம்ம பார்க்கவே முடியாது. நம்மளுடைய சொற்கள் எங்கே எப்படி ஆரம்பிக்குது எப்படி முடியுது அப்படிங்கிறத நம்மளாலேயே தீர்மானிக்க முடியாது. ஏன்னா கவிதைங்கிறது அப்படிதான் வெளியே வரும். அதனால நான் வந்து இலக்கணத்தை வந்து நான் வந்து முக்கியமான கருதுறது இல்லை. முழுக்க முழுக்க நம்மளுடைய கற்பனையை சார்ந்துதான் அது வந்து நம்ம சம்பவங்கள் அந்த நிகழ்வுகள் இது எல்லாம் ஒரு கோர்வையாக வந்து நம்ம மனதில் வந்து நிற்கும். அப்போ அந்த சொற்கள் வந்து எப்படி வருதோ அதன் வழியாக தான் நான் வந்து கவிதை எழுதுறதே எனக்கு வந்து சாத்தியமானது.
எளிமையாக எல்லாருக்கும் புரியும் வண்ணம் எழுதுவது வந்து உங்களோட கருத்து அப்படிதானேம்மா?
எளிமையா வந்து புரியணும், அதே சமயத்துல வந்து நவீன மொழியிலையும் நம்ம எழுத தெரியணும். இதுக்கு என்னுடைய வாசிப்பு பழக்கம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா வந்து ரொம்ப எளிமைப்படுத்திட்டாலும் அது வந்து கவிதையா வர்றதுக்கு ஒரு நீர்த்து போற மாதிரி ஆயிரும். ஒரு ஏன்னா எளிமை எளிமைன்னு சொல்லி கவிதையை ரொம்ப இறக்கிடவும் கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் மொழியை வந்து நம்ம வந்து ஏன்னா கவிதைங்கிறது வந்து இலக்கிய வடிவங்களே கவிதை மொழிங்கிறது மிக உச்சபட்சமான ஒரு மொழி அதுதான், அந்த வடிவம் தான் அது கவிதை வடிவம். அதை பயின்று வர்றதுங்கிறது வந்து நம்ம தொடர்ச்சியா பயிலும் போது அந்த மொழியை நம்ம எந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டியது இருக்குது. அப்ப நம்ம வந்து ரொம்ப எளிமைப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்ம கொண்டு போய் எளிமையாக கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. அதே சமயத்துல ஓரளவுக்கு ரொம்ப புரியாமையும் கொண்டு போயிடக்கூடாது. அப்ப இரண்டுக்கு இடைப்பட்ட மொழியா நம்ம வந்து அதை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். அப்படிப்பட்ட மொழியில தான் நான் வந்து இயங்கிட்டு இருக்கேன் இதுவரை.
இளம் தலைமுறைகள் வந்து ஆங்கிலத்தை தேடி போவாங்க, ஸ்டைலிஷா இருக்கு, என்னை பாக்குறவங்க எல்லாரும் வந்து ஸ்டைலா நினைப்பாங்க அப்படின்னு ஆங்கிலத்தை தேடி போவாங்க. தமிழ் அதிகமா வந்து தேடி போறது இல்லை. அப்படி தமிழை அதிகமா தேடி ஒரு சில பேர் வந்து தமிழை தேடுவாங்க. அவங்க வந்து கவிதைகள்லாம் படிக்கும் போது எளிமையா இருக்கு, ஓரளவுக்கு புரியுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும் பண்ணதை அதோட விட்டுருவாங்க. அப்ப வந்து இலக்கணம் இலக்கியம் வந்து சார்ந்து நம்ம கவிதை எழுதணும்னா அது வந்து அவங்க மனசுக்கு போகும், அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம தேடுவாங்க. அப்ப அது தேடாம நீங்க அதை சேர்க்காம இருக்கீங்கல்ல, இலக்கணம் இலக்கியம் அதை வந்து சேர்க்காம இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாம போக ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க?
பொதுவாவே வந்து கவிதை எழுதும் போது நம்ம வந்து இலக்கணத்தை வரையறையா வச்சு எழுதுறது, இலக்கணம் அப்படிங்கறத எழுதும் போது நம்ம பண்டைய செய்யுள்கள்ல இருந்து நம்ம படிக்கும் போது நம்ம இலக்கணத்தை வரையறையா வச்சுதான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா நவீன கால மொழியில வந்து பாத்தீங்கன்னா எழுதக்கூடிய மொழி அப்படிங்கிறது எந்த மாதிரியான வடிவத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது நாமளே தீர்மானிக்க முடியாது. அப்போ ஒரு மொழியில நம்ம பயணப்பட்டு இருக்கும் போது இலக்கணம் அங்கே எங்க வருது அப்படிங்கிறத நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ அந்த மொழி என்ன வடிவம் எடுக்குது, எப்படி வடிவம் எடுக்குது, அதனுடைய குறியீடுகள், இப்போ படிமம் குறியீடுகள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வந்து முதன்மையா பேசப்படுது. நவீன கவிதைகளில் வந்து படிமங்களும் குறியீடுகளும் ரொம்ப முக்கியமா மொழிக்கு தேவை. இப்போ அதுதான் நமக்கு ஏன்னா ஒரு படிமம் குறியீடு வழியாக இந்த மொழி எதை சொல்லுது அப்படிங்கிறது கவிதைக்கு ரொம்ப முக்கியம். அப்ப அதிகமான குறியீடுகளையும் படிமங்களையும் நாங்க முன்னாடி வைக்கிறோம். அப்ப இதை நம்ம வந்து திட்டமிட்டு செய்யறது கிடையாது. திட்டமிட்டு எழுதாத கவிதையில தான் வந்து இயல்பாவே வந்து படிமங்களும் குறியீடுகளும் வந்து நிற்கும் வந்து. அப்ப நம்ம அந்த மாதிரியா போகும்போது உங்களுக்கு வந்து எப்படின்னா பொதுவான ஜனங்களை தாண்டி இப்ப நீங்க கல்லூரியில படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இந்த மொழியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இப்படி மொழி இயங்கிக்கிட்ட தற்காலத்தை கவிதைகள்ல வந்து மொழி எப்படி இயங்குது அப்படிங்கிறது தான் அவங்க அந்த மாதிரி தான் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இலக்கணத்தை தேடணும் அப்படின்னா தமிழ் பாடங்கள்ல தான் இலக்கணங்கள் படிக்கணும்ன்றோம். அதெல்லாம் அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும், ரொம்ப போர் அடிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். என்னப்பா இலக்கணம் நம்ம பள்ளிக்கூடத்துலயும் படிச்சோம், இல்லை இதுலயும் ஏதோ ஒரு சொல்லிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி. அப்ப அவங்களுக்கு புதிய ஒரு வழிமுறையை நம்ம வந்து காமிக்கணும். கவிதையை பொறுத்தவரையில எப்பவுமே புதுசு புதுசா செஞ்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும். புதிய வடிவம், புதிய மொழி, புதிய உத்திகள், படிமங்கள், குறியீடுகள், இது வழியா தான் நம்ம வந்து கவிதையை நகர்த்திக்கிட்டே போகணும். இதுதான் இன்றைக்கும் உள்ள ஒரு ஸ்டேட். இப்ப இன்றைக்குள்ள மாணவர்களுக்கு அந்த புரிதல் ஏற்படணும், அதை அவங்க தொடர்ந்து வாசிக்க வாசிக்க அது அவங்களுக்கு கிடைக்கும்.
அழகாக சொன்னீங்கன்னா ஆங்கிலம் எளிமையாக இருக்கிறது, தமிழ் கடினமாக இருக்கிறது, தமிழ் வந்து கடினமாக இருக்கிறது அப்படின்ட்டு மாணவர்களோட நிலையில போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆங்கிலம் எளிமை, தமிழ் கடினம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது இல்லையா, அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க?
கேள்வி எப்படின்னா இது சரளமா எல்லா இடத்துலையும் நம்ம கேட்கக்கூடிய கேள்விதான். இப்ப உள்ள பிள்ளைங்க வந்து படிக்கும் போது படிக்கிறப்பே எல்லாமே பெற்றோர்கள் வந்து ஆங்கில வகுப்புல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அப்ப பிள்ளைங்க ஆங்கிலம் படிக்கணும், ஆங்கிலம் படிச்சுதான் அவங்க வந்து, ஏன்னா படிப்பு அப்படிங்கும் போது வேலை, அந்த படிப்புங்கிறதே ஒரு வேலை வாய்ப்புக்கான படிப்பா இருக்கு. அப்ப வேலை வாய்ப்பை நோக்கி போறப்போ நம்மளுடைய மொழி பாடங்கள்ல முதன்மையா இருக்கக்கூடிய தமிழ் வந்து அவங்களுக்கு வந்து மறக்கடிக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இல்ல பெற்றோர்களும் சரி, அதே மாதிரி பள்ளிக்கூட ஆசிரியர்களும் சரி, அந்த தமிழை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தமிழுடைய அருமையை அந்த மொழி பாடத்தை வந்து அவங்களுக்கு கற்பிக்கிறதுக்கு வந்து ஒரு முதன்மைப்படுத்துறதுக்கோ அவங்க வந்து ஒரு வழியே அவங்க கொண்டு வரல. அவங்க நீ எப்ப தமிழ் படிச்சுட்டு இருக்க, அதை படிச்சு நீ என்ன போகுது, உனக்கு ஆங்கிலம் படி, இங்கிலீஷ் படிச்சுக்கோ, இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும், சயின்ஸ் படி, மற்ற அறிவியல் வரலாறு இந்த மாதிரி மற்ற வகையில சப்ஜெக்ட்ல தான் அவங்களுக்கு வந்து மார்க் எடுத்ததுக்கான ஒரு குறிக்கோளை கொண்டு போறாங்களே ஒழிய தமிழ் படி அப்படின்னு எந்த வீட்லயுமே சொல்றது கிடையாது. இதுதான் மிகப்பெரிய ஒரு குறை, வந்து வீட்லயே இந்த குறைகள் தொடங்குது. அப்போ முதல் குழந்தைகளுக்கு மனசுல என்ன, தமிழ்னாலே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாயிருது, தமிழ் படிச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்துருக்கு அவங்க மனசுல பதிஞ்சு போயிடுது. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அவங்க என்ன செய்யறாங்க, தமிழை புறக்கணிச்சுட்டு மற்ற பாடங்கள்ல நம்ம மார்க் அதிகமாக எடுக்கணுங்கிறதுக்காக படிக்கிறாங்க. அப்படி மார்க்கு புரிய வச்சு படிக்கும் போது மொழியினுடைய அந்த ஒரு மொழி நம்ம தமிழனுடைய உயர்வான அந்த சொல்றாங்க நம்ம தாய்மொழி, தாய்மொழின்னு சொல்லி நம்ம பெருமைப்படுறோம். ஆனா உண்மையா என்ன நடக்குது அப்படின்னா நம்ம தாய்மொழியை புறக்கணிச்சுட்டு உண்மையாக அடிப்படையில் என்னன்னா வெளியில பெருமையா சொல்லிக்கிறது வந்து தாய் தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஆனா உண்மையா படிக்க எதுக்கு நோக்கத்தை படிக்கிறாங்கன்னா மற்ற மார்க்குக்காக படிக்கிறது. அப்பம்போது அடிப்படையில மொழி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலா வந்துடுது. இங்க மொழி சிக்கல் அதிகமா வரும், ஏன்னா ஆங்கிலம் படிக்க படிக்க அவங்க மனசுல வந்து அதிகமா ஆங்கிலம் படிஞ்சுக்கிட்டே வரும், மொழி தமிழ் வந்து படிக்கிறது சிரமப்படுவாங்க. அப்ப இந்த மாதிரியான இலக்கியங்கள், இந்த சொன்ன மாதிரி கவிதை, சிறுகதை, நாவல் அப்படிங்கிற இந்த இலக்கிய வடிவங்களை வந்து படிக்க போகும்போது அவங்களுக்கு தொடர்ச்சியா படிக்கிறது கூட முடியாது. கொஞ்சம் ரெண்டு பக்கத்தை புரட்டி பார்க்கறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு சோர்வு தட்டிடும், நமக்கு இது புரியல, அந்த மொழி புரியலையே, இவங்க ஏதோ எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கல் வந்துருது அவங்களுக்கு. அப்ப அடிப்படை எங்க குறைன்னா அவங்க படித்த அந்த மொழி தான் சிக்கலாகுது அவங்களுக்கு. ஆங்கிலம் அதிகமா படிக்க படிக்க மொழியை வந்து அவங்க தமிழ் மொழியை வந்து புறக்கணிச்சதுனால வந்த விளைவு.
இணையங்கள்ல வந்து கவிதைகளை வந்து பதிவீடு செய்யறாங்க, முகநூலாக இருக்கட்டும், எந்த செயலியாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து கவிதைகள் எழுதி அவங்கவங்க அக்கௌண்ட்ல இருந்து போஸ்ட் செய்யறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், இது கவிதை, அது கவிதை மாதிரி எழுதியிருக்காங்களா, அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணனால அது கவிதை ஆகுதா, இல்ல இவங்க ஏன் இதுலயே பதிவிடணும், ஒரு புத்தகங்கள்ல வெளியிடலாமே அப்படின்றதான் தோணிருக்காங்க.
இப்போ முகநூல்ல வந்து நிறைய பேர் கவிதையை பதிவு பண்றத நான் பார்த்துருக்கிறேன். நானுமே முகநூல்ல கவிதைகள்லாம் பதிவு கொடுத்தாருக்கிறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா முகநூல் அப்படிங்கிறது வந்து நிறைய வாசகர்களை வந்து கொண்டு போய் சேர்க்குது. ஒரு கவிதையை நம்ம பதிவிடுறோம் அப்படின்னா ஒரு 100 லைக்ஸ் வரும். சில நேரம் பாத்தீங்கன்னா இந்த லைக்ஸுகளுக்காகவே சில எழுதுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வெறுமனே லைக்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம அதை வந்து கவிதை அப்படின்னு நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும். எனக்கு இந்த கவிதை ஒருத்தருக்கு இந்த கவிதையை பிடிச்சிருக்குன்னா உடனே அவர் ஒரு கருத்தை பதிவிடணும், நீ ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த முகநூல்ல ஒரு பதிவை போட்டாரு அப்படின்னு சொன்னா அது உண்மையான ஒரு கருத்தை வெளியிடுற மாதிரி இருக்கும். இந்த வரி எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த இடத்துல இந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கவிதை இது வந்து கவிதை வந்து என்னுடைய பார்வையில இது வந்து உரைநடை கவிதையா இல்ல இது வந்து மொழியினுடைய இந்த பரிமாணங்கள் எப்படி இருக்கு, இன்னும் வெவ்வேறு கருத்துக்கள் அவங்க மனதுல என்ன தோணுதோ அதை அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க, அதை வந்து அவங்க கரெக்டா பதிவிடுவாங்க. இப்போ அது வந்து ஒரு வாசகரை போய் சேர்றதுக்கு நூல் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்குது. அதனால தொடர்ந்து நிறைய பேர் கவிதைகள் வந்து பதிவிட்டுக்கிட்டே வர்றாங்க. எல்லாருமே தன்னுடைய கவிதையை வந்து எப்பவுமே காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சுங்கிற மாதிரி எல்லோருக்குமே தாங்க எழுதுறது எல்லாருக்குமே பிடிக்கத்தான் செய்யும். தான் ஒரு வார்த்தையை நம்ம ஒரு கவிதையை எழுதிட்டோம் அப்படின்னு ஒரு பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் இது உண்மையா கவிதையா என்ன அப்படிங்கிறது வந்து முகநூலை வச்செல்லாம் முடிவு பண்ண முடியாது. இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை வச்சுமே நம்ம முடிவு பண்ணிக்க முடியாது. நாம உண்மையாவே வந்து ஒரு ஒரு புத்தகம் போட்டு ஒரு நூலாக அது வெளியே அச்சில கொண்டு வந்து புத்தகமா கொண்டு வரும்போது அது பல்வேறு வாசகர்கள் போய் சேரும் பொழுது அந்த வாசகர்கள் வந்து இதை நல்லா இருக்குது, இது தொகுப்பு நல்லா இருக்குது, இப்ப இதுக்குள்ள ஒரு நிறைய கருத்தரங்கள் விமர்சனங்கள் எல்லாம் வைக்காங்க. நூல் வெளியிட்டா உடனே அதுக்கு அதை பத்தி வாசகர்கள் மத்தியில என்ன விதமான ஒரு விமர்சனங்கள் வந்து அப்படிங்கிறத வச்சுதான் அந்த தொகுப்பு வந்து பேசப்படும், ஒரு கவிதை தொகுப்பு. அப்ப அதுதான் வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகும் பொழுது அல்லது அந்த கவிதை தொகுப்பு வந்து இந்த தொகுப்பு பரிசுக்குரிய ஒரு தொகுப்பாக தேர்வு செய்யும் போது அந்த கவிதை வந்து எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கு, மக்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஏதோ ஒரு அங்கீகாரம், ஒரு விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த அங்கீகாரம் அந்த புத்தகத்துக்கு கிடைக்கும். அப்ப அதன் மூலமாக அந்த கவிதையை வந்து அந்த அங்கீகாரம் கிடைத்த பின்னாடி அதை வெளியிட்ட பின்னாடி பத்திரிகையில பார்க்கும்போது ஓ இந்த தொகுப்புக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த புத்தகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த மொழி எப்படி இருக்கு அப்படின்னு வாசிக்கும் போது கண்டிப்பா இந்த மொழி வந்து கவிதை மொழி, இது வந்து உண்மையில அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு மொழி தான். அப்ப இந்த மொழி தான் வந்து நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மொழி அப்படிங்கிறது ஒரு புரிதலுக்கு உண்டாயிரும். அப்ப இதை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு ஒரு குழுக்கள்லாம் இருக்கிறாங்க, மிகப்பெரிய குழுக்கள் வந்து அங்கே ஒரு சீக்கிரமா அவ்வளவு எளிதா வந்து யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. வந்து முகநூல்ல போடுறதெல்லாம் ஒரு பெரிய அங்கீகாரமே கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரையில. அது தொகுப்பாக வெளிவந்து இலக்கிய விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுதுதான் அந்த கவிதை தொகுப்பு பேசப்படும் என்னுடைய.
கவிதை எல்லாரும் எழுதலாம், எல்லோரும் அந்த கவிதையை எழுதலாம், ஆனா அது செம்மையாக செப்பப்படுத்தும் போதுதான் அந்த கவிதைக்கு வந்து உயிரோட்டம் கிடைக்கிறதுன்னு சொல்றீங்க. கருத்தா ரொம்ப அழகாக சொன்னீங்க. புரிந்தவர்கள் வந்து புத்தகம் அச்சிடுறதுக்கு வந்து முயற்சி செய்வாங்க. ரொம்ப நன்றி அம்மா. கவிதை புத்தகங்களிலே இவர் எழுதிய கவிதை வந்து என்னை அதிகமாக தாக்கம் கொண்டது, அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற கவிதை தான் இருக்காமா?
எனக்கு வந்து முன்மாதிரியா ஆரம்பத்துல இருந்து சொன்னது பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து இன்றைக்கு கவிதையில முன்னோடியே எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய சில பெண் கவிகளை வந்து தொடர்ந்து நான் வாசிச்சிருக்கேன். அதுல குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா கவிஞர் உமா மகேஸ்வரி, அவங்க ஆண்டிப்பட்டியில இருந்து எழுதிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு முதல் முதல்ல ரொம்ப என்னுடைய இன்ஸ்பிரேஷனா இருந்தது, எனக்கு வந்து அது ஒரு தூண்டுதலா இருந்தது. அவங்க வந்து வெறும் பொழுது அப்படிங்கிறது அந்த கவிதை தொகுப்பு. அந்த தொகுப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நுணுக்கமான ஒரு சொல்லாடல்கள் வந்து அதுல இருக்கும். ரொம்ப அர்த்தபூர்வமா அவங்க எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு திறமையை எனக்கு பாக்குறப்ப அவங்க ஆண்டிப்பட்டியில இருந்துட்டு இவ்வளவு சாதிக்கிறாங்களே, ஏன்னா பரவலா அவங்க பேசப்பட்ட ஒரு நபர்னு எனக்கு நல்லா தெரியும். சந்திச்சிருக்கேன், மதுரையில வந்தப்ப கூட அவங்களை சந்திச்சு பேசியிருக்கேன். ஆனா நல்ல சிறுகதைகள் எல்லாமே அவங்களுக்கு கை வரக்கூடியது. அப்ப எனக்கு முதல்ல வந்து அவங்களுடைய எழுத்து தான் எனக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு எழுத்தா இருந்தது கவிதையிலே வந்து. அதுக்கப்புறம் வந்து கவிஞர் சல்மா அவருடைய பச்சை தேவதைன்னு ஒரு தொகுப்பு போட்டிருந்தாங்க, அவங்க அந்த கவிதை தொகுப்பையும் நான் வாசிச்சேன். அப்ப அவ வாசிக்கும் போதுதான் எனக்கு வந்து மொழி வந்து வெவ்வேறு பரிமாணத்துல எனக்கு வந்து எழுதக்கூடிய ஒரு அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. இது மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து கவிஞர் தமிழ்ச்சி தங்க பாண்டியன், அப்புறம் வந்து தமிழ் மாதவி மைத்திரி இருக்காங்க, அவங்களுடைய சங்கராபரணிங்கிற தொகுப்பு வந்து ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு தொகுப்பு. அப்புறம் இன்னும் கவிஞர் பெண் கவிஞர் வந்து சொல்றோம்னா குட்டி ரேவதியுடைய முலைகள்ங்கிற தொகுப்பு இருக்கு. அப்புறம் அவங்களுடைய இன்னும் ரெண்டு மூணு தொகுப்பு நான் வாசிச்சிருக்கேன். அவங்களுடைய மொழி கூட எனக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் தெரியும், இருந்தாலும் கூட வாசிச்சு அந்த அந்த புரிதலுக்குள்ள நான் கொஞ்சம் பயணப்படுவேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் அந்த மொழி வந்து கொஞ்சம் எனக்கு டஃப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதையும் நான் தொடர்ந்து வாசிச்சுட்டா இருக்கிறேன். அது மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நிறைய எழுதக்கூடியவங்க, அதை தாண்டி வெளியில இன்னும் அறிமுகத்துக்கு வெளியில வெளிச்சப்படாத கவிஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுடைய தொகுப்புகள் கூட நான் கையில் கிடைக்கிற தொகுப்புகள்லாம் எடுத்து நான் வாசிச்சுட்டு தான் இருக்கிறேன். அப்படி நான் வாசித்த ஒரு கவிதை வந்து பொன்முகலின்னு ஒருத்தவங்க காலச்சூடலே போட்டிருக்காங்க, அவங்களுடைய தொகுப்புமே ஒரு நல்ல தொகுப்புன்னு தான் சொல்ல முடியும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு வெடிப்பா இருக்கும், அந்த மொழி பாத்தீங்கன்னா மிக மிக ஒரு வெடிப்பு மிக்க ஒரு மொழியா இருக்கும். அவங்களுடைய மொழி வந்து இதுக்கு வந்து இந்த கவிதையை பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை வந்து பொன்முகலியினுடைய ஒரு கவிதை, கவிதையுடைய கவிதை புத்தகத்தில் தலை போட்டு ஒருத்தி கவிதைகளுக்கும் இனவுகளுக்கும் திரும்புகிற பொழுது ரங்கராட்டினத்தில் ஏறி அமர்ந்து கிருகிருக்கிறது தலை, மூர்க்கமாய் பிணைகிற சர்ப்பங்கள் என நினைவும் கனவும் இரவும் பகலும் மயக்கம் காண்கிற காட்சிகளிலெல்லாம் திருச்சாம்பல் மணக்கும் களிப்பெரு நடனம். இது வந்து மொழியை வந்து உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கவிதை.
அழகாக வாசிக்கிறீங்க. கவிதை எழுதுறவங்களுக்கு தான் அந்த வாசிப்பு தன்மையிடும் அவர் அழகாக உயிரோட்டம் கொடுக்க முடியும். அழகாக வாசிக்கிறீங்க. கவிதைகள்லே இயற்கை சார்ந்த கவிதைகள், சமூகம் சார்ந்த கவிதைகள், இல்லை தமிழ் பற்று கொண்ட கவிதைகள் மாதிரி நிறைய இருக்கும். காதல் கவிதைகள் வந்து அதிகமாக விரும்புவாங்க. கவிதைனாலே காதலுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து நினச்சிக்கிட்டு அந்த கவிதை படங்களில் கூட கவிதைனா வந்து பொண்ணுக்கு வாங்க எழுதப்பட்டதுனா கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
பொதுவாக கவிதைனா காதல் கவிதை தான் எழுதணும், ஏன்னா காதலிச்சுட்டா கவிதை வந்துடும் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து இப்போ காதல் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான இடையில இருக்கக்கூடிய காதல் அப்படின்னு மையப்படுத்திட்டு சொல்லக்கூடிய விஷயமா இதை நான் நினைக்கிறேன். ஆனால் நான் நினைக்கக்கூடிய காதல் அப்படின்னு சொல்லும்போது அது மொழியின் மீதான காதலாக இருக்கலாம், இந்த சமூகத்து மேலே உள்ள காதலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மொழி உங்களுக்கான ஒரு எழுத்து அப்படின்னு இருக்கும்போது அதன் மேல நீங்க காதல் வைக்கலாம். என்ன பொறுத்தவரையில என்னுடைய மொழி மீது தான் எனக்கு காதல். என்னுடைய மொழி எப்படி செயல்படுது, நான் எந்த இடத்துல இருந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், முதல்ல என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, இந்த சூழ்நிலை என்ன, இதெல்லாம் எனக்குள்ள மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் என்னுடைய சூழ்நிலை. அப்போ என்னுடைய இடத்துல இருந்து நான் என்ன மாதிரி செயல்பட முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கவிதையினுடைய போராட்டமே, என் மொழியினுடைய போராட்டமே அதில் தான் இருந்து தொடங்குது. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. இப்போ ஆண்டிப்பட்டிலிருந்து உமாமகேஸ்வரி எழுதுறாங்க அப்படின்னா அவங்க மொழி வந்து வேற, இதே மாதிரி சல்மா மொழி எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுடைய சமூக சிக்கல்களை வச்சு அவங்க எழுதக்கூடிய மொழி வேற, அதே மாதிரி மாலதி மைத்ரி எழுதுறாங்கன்னா அவங்களுடைய மொழி வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒரு மொழி இருக்கு. அப்போ அந்த மொழி வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு விருப்பமா இருக்கும். இப்போ என்ன பொறுத்தவரையில இந்த காதல் அப்படிங்கிறப்போ பிறகு காதல்னாவே ஒரு மலினமா, இப்போ நீங்க சொல்ல மாதிரி நிறைய சமூக ஊடகங்கள்ல கூட காதல் கவிதைகள் எடுத்து பதிவுபடுறாங்க நிறைய பேர், அது ஒரு இமேஜஸ் மாதிரி கூட வரும். நான் அதெல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப சாதாரணமா இருக்கும். அந்த கவிதையோடு ஏதோ உடக்கும் எனக்குமான ஒரு ஏதோ ஒரு ஒரு இது மாதிரி விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி காதல் எடுத்துக்கிட்டு அவங்க எழுதுவாங்க. இது வந்து முதல் முதலாக எழுதுறவங்களுக்கு நம்ம ரெண்டு வார்த்தை எழுதிட்டோம்னு ஒரு சந்தோஷப்படுறதுக்காக அவங்க எழுதிக்கிறது தான். மற்றபடி இதுல வந்து இது கவிதைன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய மொழியை வந்து எந்த அளவுக்கு காதலிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய உயரத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கு நம்மள. அந்த மொழி காதல் தான் அவருடைய காதல் சொல்லுவேன். மொழிய
வார்த்தைக்கு வார்த்தை என்னுடைய மொழின்னு அந்த பெருமையா சொல்றீங்க. அப்பவே தெரியுது உங்களுக்கு வந்து மொழி மீது, தமிழ் மொழி மீது பற்று அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க. கவிதையின் மூலமாகவும் கருத்துக்களை வந்து சமூக கருத்துக்களை வந்து வெளியிடலாம் அப்படின்ற எண்ணம் தோன்றி நீங்க ஏதாவது சமூக கருத்துக்களை பதிவு செஞ்சு நீங்க எழுதிருக்கீங்களா?
சமூக கருத்துக்களை மையப்படுத்தி நான் சில கவிதைகள் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் வந்து மொழியை நான் வந்து அதிகமாக வைக்கிறதுனால சில நேரங்களில் ஒரு ஒரு இடையில எப்போதோ ஒரு சமூகம் பற்றி நாம் அந்த மொழிக்குள்ளே கொண்டு வர்றது எப்படி அப்படின்னு நான் சிந்திச்சிருக்கேன். அப்படி சிந்திச்சு எழுதின ஒரு கவிதை தான் தெருவிளக்கு அப்படின்னு ஒரு கவிதை. இது வந்து என்னுடைய ஒரு கொத்தல் குடையும் சில போதி மரங்களும் அப்படிங்கிற தொகுப்பில் இருந்து இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். தெருவிளக்கு பகல் தனது பாயை சுருட்டி கொண்டு விட்டது. செம்மை பூண்ட வானத்தின் அடியில் நகரத்தின் தெருவிளக்குகள் ஒளிர ஆரம்பித்து விட்டன. இளமை பொங்கும் உற்சாகம் வீதிகளில் புரண்டு தனது காதலிகளை தேட தொடங்கிவிட்டன. மாலை நேர உணவு விடுதிகள் தேநீர் கோப்பைகளை நிரப்பி தந்து மனிதர்களுக்குள் ஒரு சிறு உரையாடலை நிகழ்த்தி விடுகின்றன. மதுபான விடுதிகள் புதிய நிற ஒளி வடிவங்களால் ஆன அழகிய கண்ணாடி போத்தல்களுக்குள் செழுமையை குலைத்து குடிமகன்களின் வாடிக்கை பெருக்கி அரசின் வறுமையை விரட்டுகின்றன. திரையரங்குகளில் தனது நாயக நாயகி பிம்பங்களை தேடி வாலிப முறுக்குகள் தனது வாதையை தற்காலிகமாய் ஒட்டி வைக்கின்றன. சிறு பெரு வணிக வளாகங்களில் கூடும் கூட்டத்தினிடையே அன்றாடங்களின் தேவை மீறியும் தேடுதல்கள் தொடர்கின்றன. தொலைக்காட்சிகளில் மக்களின் அவசியம் போல் விவாத அரசியல் விளையாட்டுகள் மக்களின் பொழுதுகளை திருடிவிட்டு உறங்க போய்விடுகின்றன. ஒரு குடியானவன் தனது குடிமயக்கத்தில் உலர்வதை தெருக்கோடையில் புணரும் நாய்கள் கேட்டுவிடுகின்றன. ஊரின் அமைதி மெல்ல திரும்புகிறது. இரவில் வரும் கனவில் மட்டும் பால் குடித்த பிள்ளைகள் தன் வயிறு நிரம்பிவிட்டதாக எண்ணி உதடுகளை சப்பிக்கின்றன. கம்பத்து விளக்குகள் இரவு காட்சிகளின் சாட்சியங்களுடன் ஒளியின் பாலை சிந்தி புன்னகையுடன் நிரம்பி கிடக்கின்றன. தெருவங்கு
அழகா இருக்கு, கேட்கும் போதே இனிமையா இருக்கு. அது அப்படியே ஒரு குறும்படமாகவே என்னோட நினைவுகள் ஆயிடுச்சு, ஒரு படமாவே தோன்றிடுச்சு என் மனசுல. அவ்வளவு அழகா எழுதிருக்கீங்க, அச்சியமா இருக்கு.
என்னுடைய ஆறாவது தொகுப்பு வாகை மரத்தின் அடியில் ஒரு கொற்றவை. இந்த தொகுப்புடைய தலைப்புல உள்ள கவிதையை நான் இப்ப வாசிக்கிறேன். காணாமல் போன நாட்களை தேடிக்கொண்டிருக்கிறாள் பச்சை புடவைக்காரி. அவளின் சிவந்த நிறத்தை திருடிக் கொண்டவன் அயல் தேசத்தில் வருடங்களை கழித்துக் கொண்டிருப்பவன். பாலின் நிறத்தை கொண்ட தூய சொற்களிலான அவனிடம் ஒரு கலவியை கொண்டதாக திரற்றும் அவளின் பகல் பொழுதுகளில் அதன் நிழலை பிடித்திழுத்து மடியில் வைத்துக் கொண்டே புன்னகையுடன் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறாள். தன்னை கடந்து போகும் மனிதர்களின் நிழலை உற்று பார்த்தபடியே கிடக்கும் அவன் கண்களின் பளபளப்பும் நிறமும் மங்கிப்போவதை அறியாமல் குழப்பத்துடன் வெவ்வேறு திசை நோக்கி தன் கைகளை கூப்புகிறாள். வாழ்வின் பயணத்தில் இடைத்தப்பிய தாயுறுத்தி நிறமணந்த தன் பச்சை புடவையை கிழித்துக் கொண்டே வாகை மரத்தினடியில் அமர்ந்திருக்கிறாள். ஒரு குற்றவையாய் அவளின் மேல் முதர்ந்து கொண்டே இருக்கின்றன காலத்தின் சரிகள்.
மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து நம்ம பார்க்குறோம், சாலையோரங்களில் பார்க்குறோம், நம்ம இல்லை எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்களுக்கு நடந்த அந்த இதை வந்து தாங்கிக்க முடியாது. அது அந்த நினைவுகள் வந்து அந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு மனசில் வந்து பதிஞ்சிருக்கும். அதை கூட நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சு அவங்களும் நம்ம கவனிக்கணும், அவங்க மீண்டும் நம்ம பார்வை போகணும், அவங்களையும் கவனித்து அவங்களும் அந்த மாதிரி நடக்காதவாறு செய்யணும்னு அந்த கவிதை மூலமா தூண்டு செய்திருக்கீங்க. ரொம்ப அழகாக இருந்தது, கேட்கும் போது மேகி சிரிக்கும் அளவுக்கு இருந்தது. ரொம்ப அழகாக சொன்னியம்மா. புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நீங்க அழகழகான தகவல்களை சொன்னீங்க, கவிதைகள் சொன்னீங்க, அதற்கான விளக்கமும் சொன்னீங்க, அழகாக இருந்தது. ரொம்ப நன்றி அம்மா.
புதுகை பண்பலை நேரிலிருந்து என்னை பேட்டி இணையும் முக்கியமான ஒரு கவிஞராக கருதி இந்த மதுரைக்கு வந்து என்னை பேட்டி எடுத்த உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுகை பண்பலை நேயர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதைங்கிறது வந்து சமூகத்துக்கான ஒரு விஷயம்தான். இதை வந்து நம்மளுடைய மொழியில வந்து மேம்படுத்திக்கணுங்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். மொழிக்கான ஒரு வளர்ச்சியாகவும் நம்ம கவிதையை வந்து முன்னெடுத்துக்கிட்டு போறோம். அந்த வகையில வந்து இந்த கவிதைகளுக்காக வந்து ஒரு பேட்டி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு செயல். அந்த செயலை முன்னெடுத்த இந்த புதுகை பண்பலை வானொலிக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை மக்கள் பார்வையில் முகநூல் கவிதைகள் குறித்து மதுரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் துணைத் தலைவர் திருமதி கவிஞர் ஜி மஞ்சுளா அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.